السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على حبيبنا وشفينا مولانا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة، صدق الله مولانا العظيم. كل ذلك مع الله கண்ணியமானவர்களே, எங்கள் எல்லார உள்ளத்திலையும் ஒரு விஷயம் பதிவாகிட்டா அல்லாஹ் தீன்படி நடப்பது லேசாகிறது. அது என்னவென்றால், அல்லாஹுடைய தீன் கஷ்டம் அல்ல, லேசு. அல்லாஹ் தஆலாவுடைய எந்த ஒரு கட்டளையும் அல்லாஹ் தஆலா மனிதர்களை கஷ்டப்படுத்துவதற்கு சிரமப்படுத்துவதற்கு விதித்தது அல்ல என்ற மனப்பதிவு உள்ளத்துல வந்துட்டா அல்லாஹுடைய எந்த ஒரு சட்டத்தையும் எடுத்து நடப்பது லேசாகிறது. இன்னைக்கு உம்மத்துக்கு தீன் கஷ்டமாகிறது ரெண்டு காரணத்தினால. ஒன்னாவது ஈமானுடைய பலகீனம், இரண்டாவது அறிவுடைய பலகீனம். விசுவாசத்துல பலகீனம் வரக்குள்ள மார்க்கம் கஷ்டமாகவில்லை. சரியான ஒரு அறிவு மனிதனுக்கு ஒரு விஷயத்துல தெளிவில்லாத நேரத்துல அது கஷ்டமாக மாறும். இந்த ரெண்டும் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மார்க்கம் படி அமல் செய்வதில் சிரமப்படுவதற்கு காரணம். ஆக உள்ளத்தில் எல்லாரும் உள்ளத்திலே வந்தோம் மார்க்கம் லேசானது. இப்படியான ஒரு வார்த்தையை ஏன் சொல்லியிருப்பாங்க? இவ்வளவு ஹதீஸ் இது ஹதீஸ் அத்தீனு யுஸ்ருன், அல்லாஹுடைய தீன், அல்லாஹுடைய மார்க்கம் மிக லேசானது என்பதாக எனக்கு வழிகாட்டிருக்கிறார். மார்க்கம் லேசும் பொழுது அது எல்லா வகையிலையும் லேசாகுது. அகீதா, கொள்கை ரீதியாக, வணக்க ரீதியாக, மனிதனுடைய இல்லற வாழ்க்கை ரீதியாக, குடும்ப குடுக்கல் எல்லா அமைப்பிலையும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த மார்க்கத்தை, இந்த தீன, இந்த ஷரியத்தை மிக இலகுவாக வைத்திருக்கிறார். ஒரு மனிதனுக்கு தயமும் இல்லாமலும் வுஸூவும் இல்லாமலும் தொழிலும், எப்படி தொழிலும், தயமும் இல்லாமலும் வுஸூவும் இல்லாமலும் தொழிலும், அப்படி ஒரு கட்டம் வந்தா அதுக்கும் மார்க்கம் என்ன செய்து அனுமதி கொடுக்கு. உதாரணமாக ஒரு ஐசியூல இருக்கிறார் பிள்ளை. நேற்று முந்தநாத்து ஒரு 12 வயது பிள்ளை வந்து திடீரென்று ஒரு கிட் கொண்டு வந்து அவரை கொண்டு போயிட்டு ஐசியூல வச்சிருக்கிறாங்க. அந்த புள்ள 12 வயதுல இந்த தொழுகைக்குள்ள பக்குவத்துல நாம் தொழுதுதான் ஆகணும், அவர் தயமும் செய்யலாது உதவும் செய்யலாது, அப்படியான கட்டம் தான். ஐசியூல எங்க மண்ணில கொண்டு போயிட்டு புழுதையை கொண்டு போயிட்டு அங்க செய்யற ட்ரிப் அடிச்சிருக்குது எல்லாம் இருக்குது. அவர் ஐசியூல இருக்கிற நேரத்துல இப்ப அனுமதிப்பாங்களா இதை கொண்டு போறதுக்கு? மனிதருக்கு போறதுக்கே கஷ்டம், அதுல இது எப்படி கொண்டு போகணும்? அப்படியான நேரத்திலையும் அல்லாஹ் சொல்லுவதற்கு அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுத்தது. தீன் லேசா இல்லையா? இப்ப ஒரு காசர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு எனக்கு மண்ணை கொண்டு வா, இதை கொண்டு வா என்று சொன்னா அது எங்க, அது ஐசியூல சாத்தியமாகுமா? இந்த ஆதாரம் எதிலிருந்து எடுக்கப்படுகிறது என்று சொன்னா, திருமதி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் இருக்குது. முதலாவது ஹதீஸ், லா சலாத இல்லா பி துஹூரின் வலா சதகத பி குலூரின், சுத்தம் இல்லாமல் தொழுகை இல்லை, ஹலால் இல்லாமல் தர்மம் இல்லை. ஹலாலான பணத்தை கொண்டுதான் தர்மம் கொடுக்கணும், சதக்கா செய்யணும், ஜகாத் கொடுக்கணும், எல்லாம் செய்யணும். ஹராமான பணத்தை கொண்டு எப்படி கொடுக்கணும்? தொழுவ சரியாகிறதுக்கு சுத்தம் தேவை. தொழுவ சரிவரத்துக்கு சுத்தம் தேவைன்னு சொன்னா சுத்தத்துடைய ரெண்டு வகை இருக்குது, ஒன்று வுது, அடுத்தது தயமு. ஒரு மனிதனுக்கு குளிக்க வுது எடுக்க இயலாத கட்டத்துல இஸ்லாம் ஷரியத்தை வச்சிருக்கு. என்ன வச்சிருக்கு? தயமும் வச்சிருக்கு. சரி, தயமும் இல்லாத நேரத்தில் இவர் என்ன செய்யலாம்? தொழுகையை விடுறதா இல்லாட்டி தொழுகையை கதா செய்யறதா வந்தா அந்த நேரத்துடைய கண்ணியத்துக்கு அந்த நிலையிலே அவர் தொழுகிறார். இப்ப இது ஒரு மார்க்க தெளிவு வேறாங்க சோதர்களே. இந்த மார்க்க தெளிவு ஒரு மனிதனுக்கு இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை சரியான லேசாக இருக்கும். இரண்டாவது சட்டம் என்ன தெரியுமா? இரண்டாவது சட்டம், ஹராமான பணத்தை கொண்டு தர்மம் இல்லை. ஹராமான பணத்தை மனிதன் நாடி போறது இல்லை, சென்னேரத்துக்கு அவனை நாடி வரும். சிலர் ஹராமான பணத்தில் ஈடுபட்டும் இருப்பார்கள். இப்ப அவங்க இதுல இருந்து தன்னை விடுவிக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. அவன் என்ன செய்யறது? இந்த ஹராமான பணத்தை நெருப்ப போட்டு எரிக்கிறதா, கடல்ல போயிட்டு வீசுறதா, குழி தோண்டி கொலைக்கிறதா, என்ன செய்யுது? மார்க்கம் அங்கேயும் வழிகாட்டுது. அப்படியான ஒரு பணம் உங்களோட கைக்கு வந்துட்டா அது யாருக்கு சரி? தர்மம் அல்லாவுக்காக இந்த நீயத் இல்லாம கொடுத்து போடுங்க. அல்லாவுக்காக இந்த நீயத் இல்லாம கொடுத்து போடுங்க. ஏன்னா அதுல கொண்டு போய் ஒரு மதுபான அறந்த போல அல்லாட பேர் எடுக்கிறதா? அந்த நேரத்தில் அல்லாட பேர் எடுக்கிறது அது ஒரு பெரிய பாவம். அப்ப இந்த காரியத்தை செய்யும் போக்குள்ளது ஒரு மனிதனிடத்துல ஹராமான பணம் ஏன் வருது? ஒரு ஒரு சேவிங் அக்கௌண்ட்ல பணத்தை போட்டு வச்சிருக்கிறார். சரியா காலத்துல போட்டாரு, இப்ப பணம் வந்திருக்குது. அல்லது இவருக்கு ஏதோ ஒரு தொழில், ஹராமான தொழில் இருந்து இவர் பெற்றுக்கொண்ட பணமாக இருக்குது. இவருக்கு புரியுது, இது நான் பெரிய லஞ்சம் எடுத்த பணம், இது எனக்கு ஜாயில் இல்லை. முருத்தசி பின்னா லஞ்சம் கொடுத்தவர் எடுத்தவர் நரகத்துலதான் என்றது. இப்ப இந்த மனிதனுக்கு சங்கடமாக கூடிய நேரத்துல இது என்ன செய்யற? தூக்கி வீசுறதா, எரியறதா? சுபானல்லாஹ், பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இமாம் அஹமது ரஹ்மத்துல்லா, அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லா அவர்கள் இதை எழுதியிருக்கிறார்கள். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லா எழுதியிருக்கிறார்கள். இமாம் நவாவி ரஹ்மத்துல்லா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இதை 1000 வருஷத்துக்கு முன்பு இதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். இப்படிதான் இருக்கணும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல இதுக்கு வழிகாட்டல்கள் வந்திருக்கு. மிருகங்களுக்கு சில உணவுகளை நபி அவர்கள் வீசாமல் கொடுக்குமாறு கட்டளை இட்டிருக்கிறார்கள். அதனால கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனிடத்துல ஒரு 10,000 ரூபாய் வட்டி பணம் இருக்குது. இப்ப இது யாரை கொண்டு போய் கொடுக்குறது? பணத்திலே கொண்டு போய் கொடுக்கிறதா? யாரு கொடுக்கிறது? இது இந்த பணத்தை யாருக்கும் எதுவும் சொல்லாம கஷ்டமான ஒரு மனிதருக்கு இவருக்கு இதை எடுத்துக்கோங்க. எல்லா இதுல இருந்து நான் என்ன பாதுகாத்துக் கொள்றேன்? ஒரு மனிதனை கொண்டு நஞ்சுன்னு தெரிஞ்சா அதை எடுத்து நுகர்ந்து கொண்டு பாராத்துக்கு வீசுதானு பாப்பாரு. கனிமான சகோதரர்களை தெரியாக்களே, ஒரு நான் அடிக்கடி இதை சொல்வது வந்து, ஒரு டெலிபோன் கால் வந்துச்சு வீட்டுக்கு. ஒரு பெண்மணி சொல்றாங்க, இல்ல இதுதான் முடிய போகுது, 4 மாசம் ஆகிருச்சு, ஆனா இந்த கணவனுடைய ஜனாதா ஒன்னும் அடக்கம் செய்யப்படலை. என்ன பார்த்து? அப்ப நான் வீட்டுல சொன்ன கேளுங்க, ஒரு 10 நாள் தானே இருக்குது, ஒரு 10 நாள் தான் இருக்குது, 4 மாசமா ஜனாதா அடக்கம் செய்யப்படலன்னா என்ன காரணம்? இல்ல ஒரு கொலை வழக்குல அந்த அந்த உடம்பு அப்படியே வச்சிருக்கிறாங்க. 10 நாளைக்கு போற இதான் முடிஞ்சிருமே, அப்ப நான் என்ன செய்யறது? இது கேட்டா நீங்க என்ன செய்யறது? நீங்க உட வழிய பார்க்க வேண்டியதுதான். அது அந்த அதுல வழியை அது பார்க்கும் பண்ணுவாங்க. இந்த பெண்ணுக்கு ஒரு திருமணம் செய்ய வேணும் என்று இருந்தாலும் திருமணம் செய்யறதுக்கு மார்க்கம் அனுமதி இருக்குது. அதோட ஜனாதா அது அடக்கம் செய்யணும். ஒரு கண்ணியத்துக்காக இல்ல, அந்த ஜனாதா அடக்கம் வரைக்கும் நான் இருப்பேன். இன்னும் சொல்லலாம், அவட தங்கட 4 குமர்களை வீட்டுல வச்சுட்டு இருக்கிறா, அவட வாழ்க்கைக்கே கஷ்டம், அவரு தொழிலுக்கு போகணும், அல்லது தனக்கு ஒரு பொருத்தமான ஒரு கணவர் வரக்கூடிய நேரத்தில் அவரை கல்யாணம் முடிக்க தானே வேணும்.
இப்ப இதுல ஷரியத் எந்த தடையும் மதியினால கணவன் மௌத்தாகி மூணாவது நாள் ஒரு பெண் தன்னை அலங்கரிச்சு கொண்டு அழகாக ஒரு மனவாளருக்கு தயாரிக்கிறது போல தயாரிச்சிருக்கிறார். ஒரு சஹாபிக்கு சரியான ஆத்திரம், மாப்பிள்ள மௌத்தாகி மூணு நாள் போகல, நபியுடைய காலத்துல மதியினால ஒரு பெண் இப்படி இருக்கிறாங்களே என்று கஷ்டம் வரதானே செய்யும். அப்ப அந்த பெண்ணிடத்துல வந்து இந்த விஷயத்த முறையீடு செய்ய பொழுது அந்த பெண் என்ன சொன்னாங்க தெரியுமா, நான் கணவன் மௌத்தாகும் பொழுது நான் பிரசவத்தில் இருந்தேன், பிரெக்னன்டாக இருந்தேன், அவர் மௌத்தாகி அடுத்த நாள் நான் புள்ள பெற்று எடுத்துட்டேன், என்ற இதுதான் முடிஞ்சிருச்சு. கண்ணியமானவர்களே, இதுதான் நான் சொன்னேன், மார்க்கம் லேசு, மார்க்கம் கஷ்டம். ஏன்? எங்கட ஈமாண்ட பலகீனம், எங்கட அறிவுட பலகீனம். ஈமாண்ட பலகீனத்தினால மனிதனுக்கு மார்க்கம் கஷ்டமாகும். ஏன்? அது நம்பிக்கை வருதில்லை. மார்க்கம் கஷ்டமாகிறது இப்ப நான் அல்லாஹ் ரசூலுடைய சட்டத்தை எடுக்கிறதா, இந்த சம்பிரதாயத்தை எடுக்கிறதா, இந்த வழக்கத்தை எடுக்கிறதா, இந்த நாட்டு சட்டத்தை எடுக்கிறதா, அல்லாஹ் ரசூலுடைய சட்டத்தை எடுக்கிறதா, இந்த போராட்டம் வரக்கூடிய நேரத்தில் தான் மனிதனுக்கு அந்த ஈமானுடைய போராட்டம் அங்கு வருகிறது. எதை எடுக்கிறது, எதன்படி அமல் செய்வது என்பதே இந்த இந்த மனிதனுடைய ஒரு 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 அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மனிதனை சோதிக்கிறார். சிலர் இருக்கிறாங்க தன்னுடைய தொழில, ஒருவர் என்ன கேட்டாரு, நீங்க இந்த இஸ்லாமிய வங்கி சம்பந்தமாக நீங்க என்ன சொல்றீங்க, நான் இந்தியாவில் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ்ல இருக்கிற நேரம், அப்ப நான் சொன்னேன் நீங்க எந்த வங்கிக்கும் போகாதீங்க, முதலாவது அது வட்டி வங்கியாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய வங்கியா இருந்தாலும் சரி, எதுக்குமே அப்ப நீங்களும் அட்வைசராக இருக்கிறீங்களே இஸ்லாமிய வங்கியில் அப்ப போகலான்னு சொல்றீங்க. ஒன்றுல அட்வைசராக இருக்கிறது என்பது நீங்க எல்லாம் அதுக்கு வாங்குன்ற கருத்து, அட்வைசராக இருக்கிறது வேற, நீங்க அதுல சேர்றது. ஏன் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய பொருளாதாரத்தை தனக்கு இருக்கக்கூடிய பணத்தை வச்சுதான் செஞ்சு கொள்ளையிலும் என்றால் அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா, அதுதான் ஆகவேலாகிறது. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில இதுதான் எங்களுக்கு பார்க்கலாம். எதை பார்க்கலாம்? தனக்கு உள்ளதை வச்சு வியாபாரம் செஞ்சுட்டு விஷயத்தை முடிச்சுட்டு வந்தாங்க. அதுல அலிவதில்லானோ நம்பர் ஒன், அலிவதில்லானோ நம்பர் ஒன்ல இருக்கிறாங்க. நிறைய வீட்டுக்கு வராங்க, வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் முன்னுக்கு வந்தீங்கன்னா இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிறாங்க. கொஞ்சம் முன்னுக்கு கொஞ்சம் வாங்க, இடவெளிக்கு சாராதான், கொஞ்சம் வாங்க சார், கொஞ்சம் வாங்க, அப்படி வாங்க. வீட்டுக்கு வந்தாங்க, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, இந்த பேருந்துல காணல, ரெண்டு பேரும் சாப்பிடுறது கொண்டு இல்லாதனால அலி அவங்க ரெண்டு பேரையும் தூக்கி கொண்டு போயிருக்காங்க. எங்க? யூதருடைய தோட்டத்துக்கு. யூதருடைய தோட்டத்துக்கு போய் தண்ணீர் வைக்கிறாங்க கிணத்துல இருந்து. அன்றைக்கு கிடைக்கிற பேரிச்ச பழத்தை கொழந்து வீட்டுக்கு கொடுக்கறாங்க, பிள்ளைகளை கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளும் இதை பார்த்து கவலைப்பட இல்லை, கண்ணீர் வடிக்கலை. சாதாரண கூலி வேலை செய்யக்கூடியவர்கள் மனசுல தைரியத்தோடு இருக்கிறவர், அல்ஹம்துலில்லாஹ் நான் உலகத்தில் ஆக சிறந்த ஹலாலான சம்பாத்தியத்தை சம்பாதித்து நான் வாழ்ந்தேன். உங்களை போல பாக்கியவான்கள் வேற யாரும் இல்லை. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சந்தோஷப்படுத்துறார். யார் அப்படி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அந்த வேர்வை சிந்தி மாலையில இஸ்தாருக்கு ஒரு ஒரு கட்டிசையும் ஒரு ஈச்சுபலத்தையும் கொண்டு போய் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாட பாதையில போன நன்மை கிடைக்கும் என்பதில் சந்தேகம் எனக்கு கிடையாது. ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் ஒரு சஹாபிய பார்த்து கேட்டா, இவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல அவர் சம்பாதிக்க போறார் சொன்னார். அல்லாட பாதையில போய் செலவழிக்கிறத விட அவருக்கு அல்லாஹ் ஹலாலான சம்பாத்தியத்துக்கு போறதுக்கு நன்மை கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு. அதனால கண்ணியமானவர்களே, நானண்டா உண்ட மிச்சம் தெளிவாக விளங்கி வச்சிருக்கிறேன். எங்கட மார்க்கத்தை சரியாக விளங்காததுதான் எங்களுக்குள்ள பிரச்சனை. எங்களுடைய ஈமான் பலகீனம் தான் எங்களுக்குள்ள பிரச்சனை, இல்லைன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எண்ணத்துக்கு தான் எங்களுக்கு வழிகாட்டல் இல்லை. பிளைட்ல பறக்கிறோம், அங்க தொழணுமா அங்கேயும் வழிகாட்டல் இருக்குது. ஷிப்ல இருக்கிறோம், அங்க தொழணுமா அங்கேயும் வழிகாட்டல் இருக்குது. நீங்க எந்த நிலையில இருந்தாலும் ஒரு டெஸ்ட் டியூப் பேபி இந்த ஒன்றை கண்டுபிடிச்சி இருக்கிறாங்க, இதை பயன்படுத்தணுமா அதுக்கு வழிகாட்டல் இருக்குது. ஒரு இன்சுலின் பண்ணணும், அது ஒரு காலத்துல பண்டியுடைய ஒரு பிரதார்த்தத்துல எடுத்தாங்க, அதை யூஸ் பண்ணணுமா அதுக்கும் வழிகாட்டல் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துக்கொண்டாலும் மார்க்கத்தில் அதுக்குள்ள வழிகாட்டல். சில நாட்கள்ல சரியா ஏப்ரல் மாசமாக கூட ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய பிளட் டொனேஷன் இருக்குது இல்லையா, ரத்த தர்மம் கொடுக்கிறது, அவங்க ஜெமியத்துள்ளமாக வருவாங்க. சரியா மார்ச் மாசத்துல வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, பிளீஸ் பண்ணி அவங்க முஸ்லிம்களுக்கு சொல்லுங்க, கொஞ்சம் எங்களை திங்கள் அவருத்த பீரியட்ல ரத்தம் தர சொல்லி, ஏன்னா எங்களுக்கு மற்ற எந்த பீரியட்லயும் பிரச்சனை இல்லை, தாராளமாக சிங்களவங்க தாராங்க, ஆனா முஸ்லிம்கள் ரத்தத்தை எடுத்துக்கொள்வாங்க தர மாட்டாங்க. முஸ்லிம்கள் ரத்தத்தை எடுத்துக்கொள்வாங்க, எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு தானே போக விரும்புவோம். கண்டில போயிட்டு கார்டியோல போயிட்டு இருக்கிறாங்க, கண்டில எந்த ஹாஸ்பிட்டலும் இல்லாத பதிலு ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அவன் அங்க போனா ரத்தம் கொடுக்கத்தானே வேணும், ரத்தம் எங்கால எடுக்க, அவன் நீ மனைவியை கொண்டு வா அதை கொண்டு வான்னு சொல்லுவான், அந்த நேரத்துல உள்ளதை ஏத்திட்டு வந்தானே. ரத்தம் தான் ஹராமே எங்களுக்கு. ரத்தம் புரிம தலைக்கும் மைத்தத்து அல்லா செத்ததை ஹராமாக்கி இருக்கிறான், ரத்தத்தை ஹராமாக்கி இருக்கிறான். அல்லா அல்லா ரப்பிலிருந்து பண்டிகை ஹராமாக்கி மூணு ஹராம் தானே, அப்ப இது எப்படி ரத்தத்தை எடுக்கணும் என்ற கேள்வி. அப்ப இதுக்கு மார்க்க தெளிவு கொடுப்பது உலமாக்களுடைய கடமை தானே. அப்ப நாங்க இதை ரிசர்ச் பண்ணி பார்த்தா இல்ல, இது ரத்தம் கொடுக்கதான் வேணும், அதுக்கு நீண்ட விளக்கம் இருக்குது, அதை நீங்க பத்துவா ஜெமியால இருக்குது டவுன்லோட் பண்ணலாம் கேட்டு படிச்சுக்கோங்க. நான் இந்த விஷயத்தை மட்டும் சொல்றேன். அப்ப நாங்க பத்துவா கொடுத்தோம், நாங்க உற்சாகப்படுத்தினோம், மாஷா அல்லாஹ் இந்த இந்த பகுதிகளில், இந்த பகுதிகளில் எல்லாம் பல இடங்கள்ல இந்த மஸ்ஜிதுல வாழப்பட்ட மஸ்ஜிதுலே கூட ஒரு பெரிய ஏற்பாடு செஞ்சோம், தெய்வல்ல ஏற்பாடு செஞ்சோம், இப்படி பல இடங்கள்ல ஏற்பாடு செஞ்சு நாங்களும் பெய்த ரத்தத்தை கொடுத்து மக்களை உற்சாகப்படுத்தோம். சரியத் என்ன சொல்லுதுன்னா, இது ரத்தம் நஜிஸ், ஒரு மனிதனுக்கு தேவை, ஆனா அதை நீ விற்க போகாத, இது மனிதாபிமானம் அல்ல, நீ கொடுத்துரு. இதுக்கு டொனேஷன் பேர் சொல்ல தேவையில்லை, இதுக்கு டொனேஷன் பேர் சொல்ல. ஆனா மனிதாபிமான அடிப்படையில உதவி செய்யறதுல தடை இல்ல, அதுக்காக வேண்டி ஒரு பிளட் பேங்க தொடர்ந்து ஒரு முஸ்லீம் வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சிடக்கூடாது. அது அரசாங்கம், அதுக்குரிய இடங்கள், அதுக்குரிய ஹாஸ்பிட்டல்ஸ், அது இருக்குது, அதுக்குரிய வணிகம். அதனால கனியமான சகோதரர்களை தெரியாதே, நான் என்ன சொல்ல வருகிறேன்னு சொன்னா, எங்களுடைய தீனை நாங்க சரியாக புரிஞ்சு கொண்டோம்னா மற்றவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்த, இதை முன்வைக்க, நாங்க அமல் செய்ய எங்களுக்கு சரியான நிலை. கூடுதலான இந்த ரமதானுடைய மாதத்துல எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நாங்க எங்களை வளர்த்துக்கொள்வோம். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சந்தோஷப்படக்கூடிய விதத்தில் தந்த காரியங்களை செய்யணும். அதை நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் அலிரோதி இல்லாதவர்கள், அலிரோதி இல்லாத தோட்டத்தில் போய் சம்பாதிச்சு வாரது வசந்தலாலு செல்லும் அவளுக்கு எந்த மனத்திருப்தியும் அதிருப்தியும் கிடையாது, நமக்கு தெரியும். ஏன மருமகன், ஓ மருமகனே நீங்க எப்படி ஏன மகளை முடிச்சுட்டு நீங்க யூதனுடைய தோட்டத்துல போயிட்டு இப்படி எல்லாம் செய்யறது, எனக்கு இது பிரஸ்டீஜ்ல பிரச்சனையா இருக்குது என்று நபி அவங்க சொன்னாங்களா? ஒரு பிரஸ்டீஜுக்கு நபி இல்ல, நபிக்கு சந்தோஷம் ஏன மருமகன் இப்படி ஒரு வீரராக இருக்கிறாரு. சொன்னாங்க, நாளைக்கு நான் இந்த கொடியை கொடுக்க போகிறேன், அல்லாஹ் ரசூல் பொருத்தமான, அவரும் அல்லாஹ் ரசூல பொருந்தி கொண்ட ஒரு மனிதனுக்கு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. யார் அடுத்த நாள் சொன்னாங்க, அலி எங்க கண் வருத்தம் வர சொல்லுங்க, எச்சடித்து கண்ணில் இப்படி தேய்ச்சி விட்டாங்க அலிக்கு, உங்களோட கண் வருத்தம் ஒண்ணும் எல்லாம் சரியாகுதுல்லா, குடிங்க குடிய போங்க. யாரும் சொன்ன எல்லாத்தையும் கத்தல் பண்ணவா, கத்தல் பண்ணவானா, முயற்சி செய்து இதாயத்துக்கு வாரதுதான் மேலாகுது, கத்தலுக்கு நான் அனுப்பப்பட இல்லை. பாருங்க, மூணு கட்டம். ஹிஜரத்துடைய நேரத்துல வீட்டுல படுக்க வச்சது அழிய, கைபருக்கு கொடியை கொடுத்து அனுப்பினது அழிய, 30,000 பேரை சஹாபாக்கள் அழைச்சு கொண்டு தபூக்குடைய யுத்தத்துக்கு ரசூல் அலைஹிஸ்ஸலாம் போகக்கூடிய நேரத்துல மதீனால விட்டுட்டு போனது அழிய. இந்த மூணு சந்தர்ப்பத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீரராக அவர்களை காண்பார். ஆனா ஒரு நாள் அவரை பார்த்து உட்கார வச்சு, நீங்க தொழில வளர்க்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், உங்களுக்கு எல்லாம் இதான் வச்சிருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். அதுக்காக வேண்டி யாருக்கும் நல்ல தொழில், உத்தியோகம், வியாபாரம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்ய வேணும் என்று செய்ய தெரியும் என்று இருந்தா அவர் செய்யாமலும் இருக்கக்கூடாது. அதுக்கு உதாரணம் தான் உஸ்மான் அலி ரலியல்லாஹு ஒரு பக்கம். அடுத்த பக்கத்துல உதாரணம் உஸ்மான் உமர் அபூபக்கர் ரலியல்லாஹு ஸுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அவர்களுடைய, சுப்ஹானல்லாஹ், அவர்களுடைய குடுக்கல் வாங்கல்ல உள்ள பணத்தொகை அந்த காலத்துல 5 கோடி ரூபாய். அந்த காலத்துல அலிரது ஹஜரத் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் செஞ்ச தர்மம் சதகா, ஜகாத் இல்லை. இன்னைக்கு ஆகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த ஈமாண்ட பலகீனத்தின் காரணத்தினால எல்லா அதிகமான தனவந்தர்கள போக்கு என்ன இருக்குதுன்னா, இந்த ஜகாத்தை கொண்டே தன் எல்லா காரியத்தையும் முடிச்சு கொள்ள பாக்குறது. 10 லட்சம் இருந்தா 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் விஷயத்தை முடிச்சு கொள்வோம், அவ்வளவுதான். சாபாக்கள் அப்படி இல்லை. சாபாக்களுடைய நிலைப்பாடு வித்தியாசம். ஜகாத் என்பதை பத்தி நீங்க மிச்சம் குறைவாகத்தான் சஹாபாக்களை பத்தி படிப்பீங்க. சஹாபாக்களை பார்த்தா 1000 ஒட்டகம், 1000 மாடு, 1000 ஆடு, 1000 திரகம் கொடுக்கிறது 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 வந்தா அது ஜகாத்தை கொடுக்கறது இல்ல. இன்னைக்கு ஜகாத்தை வச்சுக்கொண்டு எங்கெங்கெல்லாம் பம்ப் பண்ணேலுமோ அந்தந்த இடம்லாம் 10 ரூபாய் கேட்கறது, இது குடுக்கலுமா, மதரசா மஸ்ஜித் கட்ட குடுக்கலுமா, மதரசா கட்ட குடுக்கலுமா. கனிவான சகோதரர்களை பெரியார்களே, அவர்களுடைய உள்ளத்துல வந்தது அல்லாட பாதையில செலவழிக்கிறது. என்ன சம்பாதிக்கிறது கொண்டு, இதை நல்ல விளங்க, சம்பாதிக்கிறது கொண்டு லாபம் கிடைக்கிறத போல செலவழிக்கிறத கொண்டு அதை விட 10 மடங்கு அதிகமாக கிடைக்கும். சம்பாதிக்கிறத கொண்டு கிடைக்கும் என்பது எல்லாருக்குமே தெரியும். யூதனுக்கும் தெரியும், கிறிஸ்தவனுக்கும் தெரியும், பௌத்தனுக்கும் தெரியும், இந்துக்கும் தெரியும், நாஸ்திரிகளுக்கும் தெரியும், சின்ன பிள்ளைக்கும் தெரியும், சம்பாதிக்கிறத கொண்டு கிடைக்கும் என்பது. ஆனா செலவழிக்கிறத கொண்டு கிடைக்கும் என்பது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் தெரியும். இதனாலதான் புஷ்ஷோ, அமெரிக்காவோ, டோனி பிளேயரோ, அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒபாமாவோ எல்லாரும் பேசக்கொள்ள, சமீபத்தில் லண்டன்ல உள்ளவர் இஸ்தாருக்கு பேசக்கொள்ள என்ன சொல்றாரு, லண்டன்ல முஸ்லிம்களை சரித்து உள்ள ஒரு சமூகமாக பார்க்கிறோம். அவர்கள் தர்மம் 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 தான் இருக்கிறாங்க. எங்க ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை கொடுக்கறதுல தாராளம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க முஸ்லிம்கள் என்று பேசுறாங்க. ஏன்னா அது காணக்கூடியதா இருக்கு. அவங்க சம்பாத்தியில் திருந்து அவர்கள் வெளிநாடுக்கு அனுப்புறாங்க, கஷ்டமான மக்களுக்கு அனுப்புறாங்க. இது பேசுறாரு யாரு, லண்டனுடைய வைரஸ் பேசுறாரு. கனிவான சகோதரத்திலே ஹதரத் உமர் ரதியல்லாஹு, ஹதரத் உஸ்மான் ரதியல்லாஹு, உபக்கர் ரதியல்லாஹு இவர்கள் எல்லாம் சம்பாதிச்சாங்க. ஒரு நாள் தர்மம் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹுடைய 1 day charity 700 camels. ஒரு ஒட்டகம் எவ்வளவு, 5000 ரியால், 5000 to 10,000 வரைக்கும் போகும். பாருங்க எவ்வளவு, எத்தனை கோடி. அவ இது சும்மா வருவா, கோயினுடைய 2 சைடு விற்குது. எங்கள்கிட்ட இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நாங்க 1 சைடு தான் பாக்குறோம் மார்க்கத்துல. அதுல தினமும் இன்றைக்கு எல்லாரும் தொழில் இல்ல, இந்த அழிவது இல்லாத போலதான் அறிக்க சொல்ல போறாரு போல எல்லாரும் நினைச்சிட்டீங்க. இல்ல, கோயினுடைய 2 சைடையும் பாக்குறது போலதான் மார்க்கத்துல 2 சைடையும் பாக்குறோம். ஆகப்பெரிய பிரச்சனை இன்றைக்கு 1 சைட பார்த்துட்டு வாழ்றது. மார்க்கம் வந்து ரெண்டு சைடு பாருங்க, சொல்லாது செல்லும் உடைய இந்த ஹதீஸ் எல்லாருக்கும் பாடம் வைக்கும். அது என்னது? நபியோட வகுப்புல கல்ல கட்டினது, ரெண்டு மாசம் அடுப்பெரியாதது, தெரியாதவங்க மிச்சம் குறைவா தான் இருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும். ஆனா இது தெரிஞ்சவங்க மிச்சம் கொஞ்சம் பேர் தான் இருப்பீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த ஒன்பது மலைமாருக்கும் வருஷத்துக்குரிய செலவை கொடுத்தாங்க. எதை கொடுத்தாங்க? வருஷத்துக்கு நாங்கெல்லாம் மாசம் டெய்லி டெய்லி வேற கொடுக்கறது மனைவிக்கு. சில மனைவிமார்கள் வர்ற சம்பளத்தை சம்பாத்தியத்தை மாசத்துல எடுத்துருவாங்க, அது மிச்சம் குறையும். ஆனா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறதா கூட இருக்குது. ரசலாலுசல இந்தா குடிங்க, இந்த ஒரு வருஷத்துக்குள்ள செலவு கொடுத்திருக்கிறாங்க மனைவிமார்கள். அதுல நபியவர்கள் குறைவுக்கு அப்ப ரெண்டு சைடு இருக்குது. ஒரு சந்தர்ப்பத்துல நரசலாலுசலம் அவங்க வீட்டுல ரெண்டு மாசம் அடுப்பெரியல, அது இருக்குது சரியான புகாரியுடைய கஷ்டம். அந்த நேரத்துல நபியவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, ஏந்த மனைவி தான் இவ்வளவு பாசமாக இருக்கக்கூடிய மனைவி என்னோட சேர்ந்து போறாங்களா, இந்த கஷ்டத்துல இந்த கையை விட்டுறாங்களா. இப்ப மனைமாரெல்லாம் பாக்குறாங்க, இப்ப நபிக்கு ஹைபருடைய யுத்தத்துல நல்ல வசதி வந்திருக்குது, இப்ப கொஞ்சம் டிமாண்ட் பண்ணுவோம். அங்கதான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஹ்காப்ல ஆயத் இறக்கினார், இன் குன்தும் துரிதுல் ஹயாத் அத்-துன்யா வஸீனதஹா ஃபஅலைன உம்மத்துக்குன்ன ஸர்ரிஃபுன்ன சராஹன் ஜமீலா. இந்த பாருங்க, எனக்கிட்ட டிமாண்ட் பண்ணி எல்லாம் வந்து உங்களுக்கு எடுக்கலாது. என்ன டிமாண்ட் பண்ண போனீங்கன்னா, எனக்கு உங்களுக்கு ஒரே ஒரு வேலை தான் செய்யணும், பிஸ்மில்லா எல்லாம் புடிங்க சலா போங்க, அமிக்கபலா அண்டர்ஸ்டாண்டிங் கூட வாழணும். இந்த நிபந்தனை வந்தோம்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முதல் பெண்மணி யா ரசூலல்லாஹ் எந்த காரணத்தை கொண்டு உங்களை வீட்டுல பெரிய மாற்றம். ஒரு சைடு இருக்குது, கஷ்டம் இருக்கக்கூடிய நேரத்துல ஒத்து போகணும், பொறுமையா இருக்கணும், சகிச்சு கொள்ளணும், மனைவியும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஆனா வசதி வரக்குல அந்த ஹதீஸை காட்டி மனைவியை நடத்தக்கூடாது. உங்கள்கிட்ட வசதி இருக்குல்ல, அவளுக்கு எவ்வளவு தேவையாத கொடுக்கணும், அதுதான் மார்க்கம் சொல்லுது. பொதுவான சட்டம் என்ன? ஒரு மனைவிக்கே தந்த பாருங்க, இது வந்து இதையும் ஒரு சைட பார்த்தா காபிருக்கும் இந்த சட்டம் பிழையாக தான் விளங்கும். இன்னைக்கு காபிர்களுக்கு அதிகமான எங்க சட்டம் பிழையாக விளங்குறதுக்கு காரணம் நாங்க தான். முதலாவது நாங்க விளங்கல, அவனுக்கு விளங்கு வைக்க, நாங்க விளங்கல எங்களுக்கே தெரியாது எப்படிதான் இருக்கும். ஒரு காதலுடைய சந்தேகத்துக்கு அதிகமான காரணம் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய முறையில கையாளப்படுவதில்லை. கணவனுடைய அனுமதி இல்லாம தகப்பனுடைய மையத்துக்கும் மனைவிக்கு போக இயலாது. இது ஒரு சைடு. மறு சைட பாத்தீங்கன்னா, மனைவி உங்களோட பெற்றெடுத்த பிள்ளைக்கு நான் பால் கொடுக்க ஏலான்னு சொன்னா அவளை நீங்க போஸ்ட் பண்ணலாம். அதை மட்டும் தெரிஞ்சு வச்சிருப்போம், இதை மறந்துருப்போம். அப்படின்னு அல்லாஹ்கிட்டே அப்ப உங்களோட பொறுப்பு தான் அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கணும். ஏன்னா பேசிக் அந்த மனைவியை நீங்க எடுத்ததுக்கு போற இவ்வளவு பெரிய ரைட்ஸ் எல்லாம் தாரா தகப்பன் மையத்துக்கு போறதுக்கும் அனுமதி இல்லை சொன்னா, வாப்பா எப்படி இந்த மனைவிய மகளை பிள்ளைய அந்த கட்டி கொடுக்கும் வரைக்கும் கட்டி காத்தாரோ அது போல நீங்க எல்லா பொறுப்பையும் எடுக்கும். அப்பதான் அவளுக்கு அந்த ரைட்ஸ் தருது. அவளுக்கு வீடு கொடுக்கணும், அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவளுக்கு மருந்து கொடுக்கணும், அவட ஆடை கொடுக்கணும், அவட கஷ்டத்துல பங்கெடுக்கணும், இதெல்லாம் செய்யப்போல உங்களுக்கு அந்த ரைட் நிச்சயமாக. நீங்க இதெல்லாம் சொல்லாம அதை மட்டும் பிடிச்சு கொண்டிருந்தா அது கோயிலுடைய ஒரு சைட பாக்குறது போல. அப்ப அந்நியர்களுக்கு இந்த செய்தி போனா அவர்கள் தவறாகத்தானே விளங்குவாங்க. மார்க்கம் இவ்வளவு விசாலமானது. பெண் ரைட்ஸ் என்பது ஒரு பெண்ணுடைய எல்லா தேவையை நிறைவேற்றுவது கணவனுடைய பொறுப்புல இருக்குது. அவளுடைய சம்பாத்தியத்திலிருந்து வாழ்றதுக்கு விளக்க முடியாது. மனைவியுடைய ஜகாத்தை கணவனுக்கு எடுக்கலுமான்னு கேட்டா எடுக்கலாம். கணவனுடைய ஜகாத்த மனைவிக்கு கொடுக்கலுமா கொடுக்கலாது. ஜகாத்த கொண்டு போயிட்டு மனைவிக்கு கொடுக்கலுமான்னு கேட்டா கொடுக்க, மனைவியுடைய ஜகாத்த கணவனுக்கு கொடுக்கலும் கேட்டா கொடுக்கலாம். அப்துல்லா இந்த மசூத் ரழியல்லாஹு அன்ஹு சஹாபி, அவருடைய மனைவி ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா. அப்துல்லா இந்த மசூத் ஜகாத் எடுக்க தகுதியான ஒருவராக இருக்கிறார், சக்சஸ்ல இருக்கிறார், ஏழ்மையில் இருக்கிறார், மனைவி வசதியாக இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அப்படி சில நிலைமைகளை உருவாக்குறது உண்டு. ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா நல்ல வசதியில் இருந்தாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சக்சஸ்ல இருந்தாங்க, அல்லாஹ் தஆலா வசதிகள் ஏற்படுத்தி அவன் இந்த ஜகாத்தை கொடுக்க போறேன் இந்த மனைவி சொல்லக்கூல எனக்கு தாமான்னு கேட்டாங்க. உங்களுக்கு எப்படி நான் ஜகாத்தை தாரது? நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு கேட்க போறேன். நபியவங்கள்ட்ட போய் கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜைனப் தாராளமாக அவர் ஜகாத் எடுக்க தகுதியாக, ஃபக்கீராக, மிஸ்கீனாக, கடனாளியாக இந்த கேட்டகரிக்குள்ள இருக்கிற காரணத்தினால நீங்க கொடுக்கலாம். நீங்க எல்லாரும் இதை வச்சு அஜரத் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி மனைவிக்கு எங்க சார் ஜகாத் கொடுக்கணும் எங்க நினைச்சிட கூடாது. அதான் நான் முதலாவது சொல்லிட்டேன், மனைவிக்கு கொடுக்க முடியாது, ஆனா மனைவியில எடுக்கலாம். அது எப்ப எடுக்கலாம் சொன்னா வசதியோடு இருந்து கொண்டு எடுக்கலாது. அவ மனைவிக்கு ஏன் ஜகாத் கொடுக்கலாது? ஏன்னா அந்த மனைவிக்கு அவருடைய தாத்பரியத்தை, அவருடைய அன்றாட செலவு, அவருடைய மெயின்டெனன்ஸ் கொடுக்கிறது உங்களோட பொறுப்பு. அன்றாட செலவு கொடுக்கிறது அவட பொறுப்பாக இருக்கும் பொழுது அவனுக்கு எப்படி ஜகாத் கொடுக்கிறது? மனைவி, புள்ள, தன்னுடைய பெற்றோர்கள், முதியாளர்கள், இவர்களுக்கு வசதி இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்கள் மீது செலவழிப்பது இந்த பிள்ளையுடைய பொறுப்பாக இருக்கும் பொழுது இவர்களுக்கு ஜகாத் கொடுக்க முடியாது. இல்லாம சகோதரி, சகோதரன், மாமா, மாமி, குடும்பத்துல கஷ்டமானவர்கள் பலருக்கும் கொடுக்கறதுக்கு அனுமதி. அதனால கனிவான சகோதரர்களை பெரியாக்கணும். இன்று நான் உங்கள் முன்னிலையில தெரிவு செய்து கொண்டது ஒரு சிறிய தலைப்பு, அதுதான் மார்க்கம். மார்க்கம் கஷ்டம் இல்லை, நான் இதை மிச்சம் விரிவாக பேசலாம். ஈமானிய கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய நேரத்துல தன்னொரு ஒரு 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 சாமி என்று சொல்லிட்டு கூட தப்பிச்சு வரையலும். நான் ஒரு பௌத்தனை போல இருக்கிறேன் சொல்லி ஒரு பொட்டை வச்சு கொண்டிருந்தாலும் என்ன செய்யலாம்? தப்பிச்சு வரலாம். ஏன் உயிருக்கு ஆபத்து? மார்க்கம் அவ்வளவு லேசானது. அப்படியான ஒரு நேரத்துல அம்மா ரழியல்லாஹு அன்ஹா சஹாபி அவர்கள் உயிருக்கு ஆபத்து வந்த நேரத்துல தன்னை ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி தப்பிச்சு நேரம் அனுப்பிக்கிட்டு வந்தாங்க. யார சொல்ல, இந்த உயிருக்கு ஆபத்து வந்த நேரத்துல நான் முஸ்லீம் அல்லாதவனை போல நடிச்சு வந்துட்டேன். நவியவங்க ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாங்க. இது இதுதான் ஆக முக்கியமானது. இந்த கருத்திலாக உன் உள்ளம் எப்படி இருந்துச்சு? நீ அங்கேயும் அல்லாஹ் பறி கொடுத்துட்டியா? இல்ல யார சொல்ல, ஈமானால நிரம்பி இருந்துச்சு. உன் உயிருக்கு இப்படியான ஒரு ஆபத்து இதுக்கு போற வந்தாலும் நீ அப்படி சொல்லி தப்பிச்சு வந்துருச்சு. இது தக்குவா. இன்னொன்று இருக்கு தக்குவா. அம்மா ரழியல்லாஹு அன்ஹா தாய் சுமையா ரழியல்லாஹு அன்ஹா, இஸ்லாம் என்ற பேர்ல முதலாவது உயிரை கொடுத்த பெண். அந்த பெண்ணுக்கு அல்லாஹு அக்பர், ரெண்டு கையை கட்டி காலை கட்டி அம்பரிய ஆயத்தமாக சொல்லப்பட்ட ஒரே ஒரு விஷயம், இஸ்லாத்த விடு, கலிமா விடு, தொழுகை விடு, ஈமான விடு. அந்த பெண் சொன்னா அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன், உயிர் போயிருச்சு. அதுக்கு சொல்றது தாய் செஞ்சது தக்வா, மகன் செஞ்சது தக்வா. தாய் செஞ்சது தக்வா, ரெண்டும் ஒரே விஷயம். ஆனா கோயினுடைய ரெண்டு சைடும் இருக்குது. கோயினுடைய ஒரு சைட மட்டும் பார்த்து தீர்ப்பெடுக்க கூடாது. இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் உள்ளுக்கு வரக்குள்ள ஒரு ஹஜரத் வந்து சொன்னாங்க, நீங்க சொன்னு சொல்லி இங்க பெட்டால எங்க சொன்னாங்க, இந்த ஜகாத்தை வந்து கொழும்புல இருந்து வெளியே கொண்டு போகாதீங்க. அவர் சொன்னாரா இல்ல ஹஜரத் இப்படி சொல்லல, இப்படிதான் சொன்னாங்க. சொல்றதையும் கொஞ்சம் சரியா விலகி கொள்ளணும். பிள்ளையா வந்தா எங்களையும் தவறாக நேசத்தர் வந்து சொன்னா அதுல நீங்க சொன்னீங்க எல்லாமே இந்த எதுலயுமே எதுக்காக இருக்கேனும் அப்படின்னு சொல்ல இல்லையாப்பா. அப்படின்னா இந்த பெட்டால எங்கேயோ இது மஸ்ஜித் மஸ்ஜித் இல்லாத சும்மா தொழுகைக்காக ஹயர் பண்ணிக்கிற இடத்துல எதுக்காக இருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல இல்லையாப்பா. மஸ்ஜிதாக இருக்கணும், சில வேளை தொழுகிறதுக்கு மக்கள் குறைவாக இருப்பாங்க, மஸ்ஜித் தான் இருக்கணும். எதுக்காக இருக்கிறதுக்கு மஸ்ஜித் கட்டாயம், மஸ்ஜித் இல்லாம எதுக்காக இருக்கிறது, எதுக்காக இருக்கிறதுனா மஸ்ஜித் தானே. சும்மா ரெண்டுக்கு ஒரு இடம் எடுத்தா அது ரெண்ட் முசல்லா, அதுக்கு பேர் முசல்லா, தொழுகைக்குரிய இடம், அது மஸ்ஜித் அல்ல. மஸ்ஜித் அல்லாவுக்கு வக்ஃப் செஞ்சது, அதுலதான் எதுக்காக இருக்கணும். ஷாஃபி இமாமுடைய சட்டப்படி அவர்கள் சொல்கிறார்கள், ஜகாத் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு, கொழும்புல இருந்த ஜகாத்தை கொண்டு போய் அம்மன் தொட்டையில முழுசாக கொடுக்கிறது, இது இமாம் ஷாஃபியுடைய கருத்துப்படி கூடாது. ஹனபி இமாமுடைய கருத்துப்படி கூடும். அப்ப நான் என்ன சொல்றேன், கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கொழும்புலையும் சரியான ஸ்லம் இருக்குது, கொழும்பு முக்கியமான இடம், இதுலதான் எல்லாரும் சம்பாதிக்கிறீங்க. நீங்க உங்களோட 10 லட்சம் ஜகாத்தை நீங்க கொண்டு போயிட்டு உங்களோட ஊருக்கு கொடுக்கறதாக இருந்தா ஒரு 1.5 லட்சம் இருந்தாலும் இங்க கொடுத்துட்டு போங்க, இங்க உள்ள கஷ்டமானவர்களை கொஞ்சம் தேடி பாருங்க. இதுதான் நான் சொல்றேன். அதுக்காக வாரவங்களுக்கு இந்த வாரங்க அதரை சொல்லிட்டாங்க, உங்களோட தேவைக்காக வேண்டி அதரத்தை பழி கொடுக்கறாதீங்க. ரெண்டையும் பாருங்க, சொல்லக்கூடிய விஷயத்துல ரெண்டையும் கவனமாக மனசுக்கு எடுங்க என்றுதான் சொல்லப்படுகிறது. அதனால கனியமான சகோதரர்களே, தெரியாதனே, இப்ப நான் இன்னொரு கடைசி முடிவுக்கு வருகிறேன். ஈமானுடைய பலவீனத்தை போக்கணும், அறிவில் இருக்கக்கூடிய பலவீனத்தை போக்கணும், இது ரெண்டையும் போக்கினால்தான் எங்களோட எதிர்காலம் சரியாக இருக்கலாம். ஈமான பலவீனத்தை போக்குறதுக்கு மச்சிதோட தொடர்பாகி ஈமானுக்குரிய வளர்ச்சிக்குரிய பணியில தாவத்துல ஈமான்ல ஈமான வளர்க்கறதுல ஒவ்வொருத்தரும் ஈடுபடணும். ஈமான வளர்க்கறதுக்கு ஈமானுடைய மைதானத்தில் இறங்கணும். அப்பதான் ஈமான் பலமாகும். அடிக்கடி ஞாபகப்படுத்துறது உண்டுதான், அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா விதவையாக இருந்த பெண் மதீனாவில், அவளுக்கு ஒரு கல்யாண பேசி வந்துச்சு. கல்யாண பேசி வந்தவர் யார், ஒரு காஃபிர். அவர் சொல்றாரு, இந்த பாருங்க உங்களை நான் முடிச்சுக்கொள்ள போறேன், காஃபிர் எனக்கு ப்ரொபோசல் தந்திருக்கிறாரே, நான் கஷ்டத்துல தானே இருக்கிறேன், எனக்கு யாரு பணம் தர போறா, இவர் வாழ்க்கை சாராரே, முடிச்சு கொள்வோமே என்று மனம் சொல்லும். விதவையாக இருக்கக்கூடிய நேரத்துல ஈமான் என்ன சொல்லும், உங்களோட குஃப்ரோட இந்த ஈமானோட எனக்கு ஒன்று சேர இயலாது, என் பொருளாதாரம் என்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் வந்து இப்படிதான் வாழ்வேன். சுபஹானல்லாஹ், அந்த பெண்ணுடைய உறுதி அல்லாஹ் தஆலா அந்த பெண்ணுக்கு மிக சிறப்பான வாழ்க்கையை கொடுத்தார். அபூ தல்ஹா என்றவர் கலிமா சொன்னார், இஸ்லாத்துக்கு வந்தார், ரெண்டு பேரும் வாழ்க்கை ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ் பாதையில போய் நடு கடல்ல அந்த சஹாபி மௌத்தாகினார். 7 நாளாக எந்த போஸ்ட்மார்ட்டம் இல்லாம அவரது உடம்பு கடல்ல அப்படியே இருந்துச்சு. போட்ல இருந்துச்சு, கப்பல்ல இருந்து, ஷிப்ல இருந்துச்சு. 7 நாளைக்கு போறதான் போர்டருக்கு குறைந்தாங்க. கொண்டு வரக்கூட அவட உடம்புல எந்த மாற்றமும் கிடையாது. எப்படி குஃபர்ல இருக்கக்கூடிய கணவனை ஸ்லாத்துக்கு எடுத்து ஒரு சஹாபியாக மாற்றி அல்லாஹ்வுடைய பாதையில வர்ணிக்க செய்து, வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யாஹும் மின் ரப்பிஹிம் யுர்சகூன். அல்லாஹ்வுடைய பாதையில மரணித்தவர்கள் மரணித்தவர்கள் அல்ல, அல்லாஹ் அவர்களை புனரமைத்துக் கொண்டிருக்கிறார் என்ற அந்த நன்மாராயத்தை பெற்ற மனிதனாக ஏராளமான ஹாபிஸ்களை காரிகளை ஆலிம்களை பெற்றெடுத்துட்டு அவர் மௌத்தாகினார். அவர் அல்லாத பாதையில போக்குல வாலிபர்கள் புள்ளில் வந்து சொல்றாங்க, வாப்பா நீங்க போகாதீங்க, நானும் போறோம். இதுதான் ஈமானால வரக்கூடிய பலன். இருக்குதா இல்லையா? ஈமான் உறுதியாக இருக்கக்கூட எந்த நிலைமையிலையும் மனிதன் உறுதியாக இருப்பான். இரண்டாவது, அறிவுடைய பலகீனம் இருக்கிறதே மனிதனுக்கு ஆபத்தல் இருந்துச்சு. ஒரு பெண்மணி பரீரா, அந்த பெண்ணுடைய பேர் வீட்டுக்கு வந்தாங்க. ஒரு நபி வீட்டுக்கு வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, எதுவும் சாப்பிட இருக்குது அம்மா பரீரா. இது யாரு, ஆயிஷா ரதியல்லானாடே வீட்டு வேலைக்கார பெண்மணி. ஆயிஷா ரதியல்லானா இவங்களை உரிமை இட்டாங்க. வீட்டுக்கு நபி அவங்க போய் சாப்பாடு கேட்டா உள்ள சாப்பாடு உடனே கொடுத்துருவாங்க தானே. அந்த பெண்மணி புத்தியோட நிதானத்தோட அறிவோட நடந்து கொண்டாங்க. சொன்னாங்க, நபியே மாமிசம் இறச்சி இருக்குது,
அகைக்கால வந்தது அல்ல, சதக்கால வந்தது. அகைக்கால இருந்தா நிறைய சாப்பிடலாம், சதக்கா சாப்பிடலாம், ஜகா சாப்பிடலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதியா கிஃப்ட், கிஃப்ட் ஒரு சந்தோஷமாக ஒரு மனிதனுக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம கொடுக்கிறது. சந்தோஷமாக ஒரு பெண் எடுத்து இதை வச்சுக்கோங்க, சந்தோஷம். இது மேலான சகோதரர்கள மார்க்கம் எவ்வளோ நூதனமானதுண்டா. ஒரு பெண்மணி தன்னை கையால நெசவு பண்ணி ஒரு போர்வையுள்ள தயாரிச்சு நபிக்கு குழந்தைக்கு கிஃப்ட் கொடுத்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஒரு பழக்கம் யாரும் கொண்ட கொடுத்தா அவங்க எப்படி எடுப்பாங்க என்று சொன்னா, ஒரு தேவை உள்ளவன் போல எடுப்பான். ஒருத்தர் குடுக்கு அப்படி அலட்சியமாக எடுத்தா அவர் உள்ளம் எவ்வளவு நோவிக்கும். அந்த பெண்மணி கொடுத்ததை எடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நாள் அதை அப்படி போத்தி கொண்டு வந்தாங்க. சஹாபாக்களுக்கு தெரியும், நேற்று கிடைச்ச கிஃப்ட் இன்னைக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. உன்னத்தர் வந்து போதாத்துக்கு யார சொல்லா அதை எங்களுக்கு தாங்கலேன்னு கேட்டார். சஹாபாக்களுக்கு வந்துச்சு கோபம், இன்னும் சொல்லி கொள்ளையினாலே நபி அவங்க போனது கூட பிடிச்சு உசுப்பினாங்க. அவரு உனக்கு வேலை இல்லையா, தெரியும் தானே நபி அவங்களுக்கு நேர்ந்துதான் இது கிஃப்ட் கிடைச்சி அன்பா உடுத்திட்டு வந்திருக்கிறாங்க, அதை போய் கேட்டுட்டே. அவர் சொன்னாரு, ஏதோ இன்பத்துக்கு நான் கேட்கல, இந்த கஃபனுக்கு நான் கேட்கல, இந்த கஃபனுக்கு. வேளாண் சகோதரர்களை இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டாம் எதிர்பார்ப்பு இல்லை இதை பேசுறதுக்கு. இங்கே விலகி கொள்ளுவது எல்லாரும் ஒரு விஷயம் உண்டு. நபி அவங்க மௌத்தஹாக்குல ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா என்ன வயசு சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரியும் தானே, 18 வயசு, பொதுவாக 18 வயசு. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 54 வயது வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாங்க. 54 வயது வரைக்கும் சுமார் 32 வருஷம். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இந்த காலகட்டத்தில் உமர் ரதியல்லாஹு மௌத்தாக போல ஷஹீதாக போல ஆயிஷா எத்தனை வயசு இருக்கு? பாப்பம் வாழ்ந்தாங்க 2.5 வருஷம், அப்ப 20 வருஷம், உமர் ரதியல்லாஹு 10 வருஷம், 31 வருஷம், 31 இயர்ஸ். உமர் ரதியல்லாஹு என்ன கேட்டு அனுப்புறாங்க, ஏன்னா என்ன அடக்கிறதுக்கு, அவங்க என்ன சொன்னாங்க, இது என்ன அடக்கிறதுக்கு வச்சுக்கிறது. இன்னைக்கு 30 வயசுல நபி அவங்கள 18 வயசுல இழந்துட்டு கபரை வச்சு போமா, நாங்க சின்ன வயசுல இருந்தே தன் மௌத்துக்குள்ள ஆயத்தத்துக்கு தான் அவட பிகர். அந்த சிந்தனையோட மனிதன் வாழ்ந்தால் மனிதன் உலகத்தில் அநியாயம் செய்ய மாட்டாயாருக்கு. ஒவ்வொரு செயலும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறதாக இருக்குமே தவிர அல்லாஹ் கோபப்படுத்துறதாக இருக்க மாட்டாங்க. அதுலயும் ஒரு விஷயம் சுபஹானல்லாஹ், அதுலயும் ஒரு நூதனமான விஷயம் உண்டு. அதிகமாக இது ஞாபகத்துக்கு வாரதுக்கு வரும். இது ரெண்டும் கொஞ்சம் கன்ட்ரடிக்ட் மாதிரி விளங்கும், ஒன்று கொண்டு முரண் மாதிரி விளங்கும், ஆனா அது முரண் இல்லை. ஆச்சாரியார் சொல்றாங்களா, ஏன விருப்பம் நபியுடைய பக்கத்தில் அடக்கம் செய்யப்படுவதும் உண்டுதான், ஆனா என்னோட நபியுடைய மனைவிமார்கள் 9 பேர் இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் இங்க அடக்கம் செய்யப்பட்டா மொத்தம் 8 பேரும் இங்க அடக்கம் செய்யப்பட மாட்டாங்க, அவங்களோட ஜனாதா ஜன்னத்துல் பகீர தான் அடக்கம் செய்யப்படும், நான் நபியுடைய ஒரு மனைவி மட்டும் அப்படிப்பட்ட ஒரு தனித்துவமான புகழை பெற நான் விரும்பலை. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இப்படிப்பட்ட இஹ்லாஸ் அல்லாஹ் நசீப் ஆக்குவானா. எப்படிப்பட்ட தாய்மார்கள் வேளாண்மை. இன்னைக்கு மனிதன் தான் செய்யறதெல்லாம் உலகத்துக்கு பிரயடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்க மௌத்தானதுக்கு பிறகு கூட எனக்கு ஒரு பேர் வரக்கூடாதுன்னு விரும்பினாங்க. இப்படி உள்ள வந்தாதான் ஈமான் இருக்குதுன்றது அடையாளம். மௌத்தானதுக்கு பிறகு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குதானே. உமர் ரதியல்லாஹு எப்படிப்பட்ட சஹாபி, சுபஹானல்லாஹ், அவங்களுக்கு அனுமதி கிடைச்சிருச்சு, அனுமதி கிடைச்சிருச்சு அடக்கம் செய்யறதுக்கு. அனுமதி கிடைச்சதுக்கு பிறகும் மகனை கூப்பிட்டு சொல்றாங்க, அப்துல்லா அப்பாஸ் கூப்பிட்டு சொல்றாங்க, மகனே மௌத்தாயிட்டா, இந்த ஜனாதாவை கொண்டு போயிட்டு வச்சுட்டு இன்னொரு விடுத்தம் கேளுங்க. முந்தி சொன்னது அமீருல் முஃமினீனுக்காக, சில நேரம் தர்மம் கொடுக்கிறது ஹஜரத்துக்காக கொடுக்கிறது, அப்படி கொடுக்க கூடாது. அல்லாஹ்வுக்காக கொடுக்கணும். யாருடைய நிர்பந்தத்துக்கு, யாருடைய பலவந்தத்துக்கு கொடுக்க போக கூடாது. அல்லாஹ்வுக்காக அவன் ஜனாதா கூட போய் வச்சுட்டு கேட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு மர்வா சொல்றாங்க, ஏன்னா இப்ப முந்தி நான் சொன்னேன் அவர் ஹயாத்தோட இருக்கிறது ஒரு வெக்கத்துல சொன்னேன், இப்ப என்ன உள்ளம் மாறிடுச்சு ஆயிஷாக்கு சொல்லலா. ஆனா அவங்க சொன்னாங்க, வாழ்நாள்ல கொடுத்த வாக்கை நான் மாத்த இஷ்டம் இல்லை, இங்க அடக்க சொல்லுங்க. எனக்கு அப்படிதான் ஆசை இருந்துச்சு, ஆனா ஏன் என்னமும் மாறிடுச்சு. ஏன் என்ன மாறினது இதுக்காக மட்டுமல்ல, ஏன் என்ன மாறினது வேறொரு நியத்துக்காக. நான் 9 பேரும் ஒரே இடத்துல இருப்போம், எனக்கு மட்டும் ஏன். இன்னைக்கு அப்படி இருந்திருந்தா இன்னைக்கு அபுபக்கர் ரலியல்லாஹு பக்கத்துல ஆயிஷாவும் இருப்பாங்க இல்லையா? அப்ப அந்த 9 மனைமார்கள் அவங்களுக்கு அது இருக்காது அல்லவா, 8 பேருக்கு. அதனால கனியவான சகோதரர்களே, பெரியார்களே, நான் செய்த இந்த பயான்ல இருந்து உங்களுக்கு 2 விஷயத்துக்கு நான் எதிர்பார்க்கிறேன். அது என்னன்னா, ஈமான வளர்த்துக்கோங்க. ரெண்டாவது, மார்க்க அறிவுல எல்லாத்தையுமே உங்களுக்கு படிக்கிறாங்க. 35 வயசா, 27 வயசு. இப்ப இவரை போயிட்டு மதரசால உட்கார்ந்து சொன்ன, இவரை போயிட்டு மதரசாக்கு போங்க, இவரை போய் மதரசாக்கு போங்கன்னா சாத்தியமாகாது. அவ என்ன செய்யணும், தன்னுடைய ரிலவன்ட் சப்ஜெக்ட், டாக்டர் டாக்டரை படிக்கிறது போல, இன்ஜினியர் இன்ஜினியர் படிக்கிறது போல, சாதாரண கூலி வேலைக்காரரும் எனக்குள்ள மார்க்கம் என்ன என்றத படிச்சு சொல்லுங்க. நோம்பு ஜகாத் ஹஜ் விஷயங்களை படிக்கிறது போல, மார்க்கம் எனக்குள்ள ஷரியத்துடைய சட்டம் என்ன என்பதை உலமாக்கல் அணுகி மார்க்கத்தை படிச்சுக்கணும். ஈமான படிக்கிறது மஸ்ஜிதுடைய மாகுல்ல இருந்து ஈமான பத்தி பேசணும், சொர்க்கத்தை பத்தி பேசணும், ஆகரத்தை பத்தி பேசணும், மக்களுக்கு ஈமான் பக்கம் அழைப்பு கொடுக்கணும். இதை கொண்டு ஈமான் வளர்ச்சி. அல்லாஹ் என்ன ஏந்த ஈமானையும் உங்களுடைய ஈமானையும் வளர செய்வானா, எமக்கும் எங்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா روشنوانا علمي الله تندروانا اللهم وفقنا لما تحب وترضى وجل آخرتنا خيرا من الأولى اللهم لا سحل إلا ما جعلته سحلا أنت تجل حزن سحلا إذا شئت يا رحمة الرحمي يا الله يقولون إن دعاء قبول شبايا يا رمضان قبول شبايا يا الله يقولون إلا وخيلين يقولون قدير شبايا ودل قرل بركة شبايا يا الله يقولون المسجد سرباك دروايا يا الله يقولون بزار سرباك وايا بزار لي الله يقولون المسلم دلوده قرلا دارت பலமாக்குவாயா, எங்களை கவலைகளை போக்கிடுவாயா, கடன்களை தீர்த்துடுவாயா, எல்லா வட்டி வியாபாரத்திலிருந்து எங்களை அப்புறப்படுத்துவாயா, ஹலாலான முறையில எல்லா உஜீவனத்தோட வாழ எங்களுக்கு திரும்பி செய்வாயா, எங்களோட வியாபாரங்களை நீ வரக்க செய்வாயா, தொழில வரக்க செய்வாயா, எல்லா உடல் பொருள வரக்க செய்வாயா, எல்லா இந்த நாட்டுல முஸ்லிம்களை கண்ணியமாக வாழ செய்வாயா, கடந்த 2 வருடங்கள் ஏற்பட்ட சோதனையிலிருந்து எங்களை விடுவிச்சுட்டாயா அல்லா, எல்லாம் நிரந்தரமாக இதை விடுவிப்பாயா, திரும்ப அப்படியான சோதனைகள் வராமல் பாதுகாப்பாயா, எல்லா பொருத்தமான ஆட்சியை கமைச்சு தருவாயா, இந்த நாட்டுடைய எல்லா விஷயத்துக்கும் நீ பொறுப்பாக இருப்பாயா, இந்த நாட்டுடைய எல்லா மக்களுடைய விஷயத்துக்கும் நீ பொறுப்பாக இருப்பாயா, எல்லா அனைத்து மக்களையும் நேர்வழியில் நடாத்துவாயா, எல்லா எங்களோட மஸ்ஜிதுகளை பாதுகாப்பாயாக, மதரசாக்களை பாதுகாப்பாயாக, எங்களோட ஈமான பலப்படுத்துவாயாக, எனது வாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மத் வாலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹ்.